அடுத்ததாக தோழர் ஆலூர் ஷானவாஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கு டிவி டிபேட்டில் மக்கள் அதிகாரம் பேசினா எப்படி பேசுவாங்களோ அதை மாதிரி அவர் பேசுகிறார். நான் புகழறதுக்காக சொல்லலை, அதாவது சமரசம் இல்லாமல் இந்த சங் பரிவார கும்பலை நேருக்கு நேராக நின்று பேசுகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு தைரியம் வேணும். தைரியம் என்பதை காட்டிலும் தான் எடுத்துக்கொண்ட கொள்கைக்கு நேர்மையாக இருக்கிறது, அதுதான் தைரியம். அப்போ அதனால தான் அவர் இந்த மாநாட்டில் பேசுனா சிறப்பாக இருக்கும். அவரெல்லாம் ஒரு மணி நேரம் கூட பேசக்கூடிய ஒரு நல்ல ஆற்றல் வாய்ந்த பேச்சாளர். ஆனால் இந்த மாநாட்டினுடைய நேரம் கருதி, வரம்பு கருதி அவருக்கு குறைந்த நேரம்தான் ஒதுக்கியிருக்கிறோம். அவர் இந்த மாநாட்டிலே பேசுவதற்கு இங்கே வந்தமைக்காக மக்கள் அதிகாரம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரை உரையாற்ற அழைக்கின்றேன்.
கார்பரேட் காவி பாசிசம் எதிர்த்தினில் என்கிற முழக்கத்தோடு ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த மாநாட்டை மக்கள் அதிகாரம் இங்கே கூட்டியிருக்கிறது. கடந்த மாதம் இதே நாளில் ஜனவரி 23 இதே திருச்சியில் சனாதன பயங்கரவாதத்தை எதிர்த்து ஒரு மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் நடத்தினோம். சனாதன பயங்கரவாதம் என்பது, சனாதனம் என்பது வெறும் பண்பாட்டு தளத்தில் ஊடுருவி இருக்கிற ஒன்றல்ல, அது கார்பரேட் வடிவத்தில் இன்றைக்கு பெரும் வீச்சோடு நம்மை ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கிறது. எனவே சனாதனம் என்பதையும் தாண்டி, சனாதன பயங்கரவாதம் என்பதையும் தாண்டி கார்பரேட் காவி பாசிசம் என்கிற முழக்கத்தை வைப்பதுதான் இன்னும் அதை அடுத்த கட்டத்திற்கு மக்களிடம் அம்பலப்படுத்துவதற்கான முழக்கம் என்று சரியாக உணர்ந்து இதே திருச்சியில் இன்றைய நாளில் அந்த கார்பரேட் காவி பாசிசம் என்னும் முழக்கத்தை மக்கள் அதிகாரம் முன்வைத்திருக்கிறது. தோழர் வழக்கறிஞர் ராஜு அவர்கள் என்னை அழைக்கும் போது சொன்னார், ஊடகங்களில் மேடைகளில் மக்கள் அதிகாரத்தை சார்ந்த ஒருவர் அமர்ந்து எப்படி கருத்தை வைப்பாரோ அப்படியே ஷானவாஸ் வைக்கிறார் என்று சொன்னார். இது ஒரு நாளில் அல்லது இன்றைக்கு வரக்கூடிய மக்கள் அதிகாரத்தினுடைய வெளியீடுகளை பார்த்துவிட்டு படித்துவிட்டு வந்து விடுகிற சிந்தனை அல்ல. நான் தோழர் சீனிவாசனை நினைத்து பார்க்கிறேன். மக்கள் கலை இலக்கிய கழகத்தை சார்ந்த தோழர் சீனிவாசன், உடல் நலிவால் சில ஆண்டுகளுக்கு முன்னால் மறைந்து போன தோழர் சீனிவாசன், புதிய ஜனநாயகத்தையும் புதிய கலாச்சாரத்தையும் கோவன் போன்ற தோழர்கள் பாடிய காவி இருள் போன்ற பாடல் தொகுப்புகளையும் கொண்டு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சிறுவனாக இருக்கும் போது என்னிடம் கொண்டு தந்தார். அப்படி ஒரு சிறு வயதிலேயே இந்த கருத்துக்களை உள்வாங்கி புதிய ஜனநாயகத்தையும் புதிய கலாச்சாரத்தையும் படித்து தேர்தல் அரசியல் என்கிற அந்த வடிவத்திற்கு போகாவிட்டால் கட்டாயம் நான் சொல்கிறேன், நான் ஒரு மக்கள் கலை கழகத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு ஊழியனாக இருந்திருப்பேன். அந்த அளவுக்கு இந்த கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவன், இந்த இயக்கம் முன்னெடுக்கக்கூடிய கருத்துக்களால் வார்க்கப்பட்டவன் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு தேர்தல் அரசியல் பங்கேற்பின் மூலம் கிடைக்கிற இடங்களிலும் கூட இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடியவனாக நான் இருக்கிறேன். 5 ஆண்டுகளுக்கு முன்னால் மோடி பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டார். 2013 இறுதியில் பிரதமர் வேட்பாளர் மோடி என்று அறிவிக்கப்பட்ட போது இந்தியாவே சொன்னது, மோடி வந்தால் முஸ்லீம்களுக்கு ஆபத்து என்று இந்தியாவே சொன்னது. அவர் ஒரு முதலமைச்சராக ஒரு மாநிலத்தில் பொறுப்பில் இருக்கும் போதே அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ், ஆதிக்கத்தின் கீழ் ஒரு மாநிலம் இருக்கும் போதே அந்த மாநிலத்திற்குள் 3000 முஸ்லீம்கள் படுகொலையாகுவதற்கு காரணமானவர் என்றால், அவர் ஒரு நாட்டிற்கே பிரதமரானால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் என்ன ஆவார்களோ, மோடி வந்தால் முஸ்லீம்களுக்கு ஆபத்து, மோடி வந்தால் முஸ்லீம்களுக்கு ஆபத்து என்று எல்லோரும் சொன்னார்கள். அப்போதுதான் தோழர் பாலன் பங்கேற்ற ஒரு நிகழ்வு சென்னை புரசைவாக்கத்தில் ஒரு மண்டபத்தில் நடைபெற்றது. தோழர் கோவன் உள்ளிட்ட கலைக்குழுவினர் பாடினார்கள், நாடு முன்னேற்றமுங்கு மோடி முழங்குறாரு, இவன் பேச்சு எல்லாம் ஃப்ராடு கார்பரேட்டு ஆளு, மோடி வந்தால் முஸ்லிம்களுக்கு ஆபத்து என்று நாடே சொல்லிக் கொண்டிருந்த போது, மோடி வந்தால் என்ன நடக்கும் என்பதை முன்னுணர்ந்து அறிவித்த இயக்கம் இந்த இயக்கம். இன்றைக்கு 5 ஆண்டுகள் கடக்க போகிற நிலையில், 5 ஆண்டுகள் மோடியினுடைய ஆட்சியை நாம் அனுபவத்தில் கண்டிருக்கிற நிலையில் பார்க்கிறோம், மோடி வந்தால் முஸ்லிம்களுக்கு மட்டும் ஆபத்து வரவில்லை, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஆபத்து வந்திருக்கிறது. இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு ஆபத்து வந்திருக்கிறது, சமூக நீதிக்கு ஆபத்து வந்திருக்கிறது, அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து வந்திருக்கிறது, இந்தியாவின் பாதுகாப்புக்கே ஆபத்து வந்திருக்கிறது. திருச்சியில், இதே திருச்சியில் நின்று ஜி கார்னர் மைதானத்தில் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசும்போது மோடி சொன்னார், நான் தமிழ்நாட்டில் நின்று பேசுகிறேன், பக்கத்தில் இருக்கிற நாட்டால் தமிழ்நாட்டு மீனவர்கள் பாதிக்கப்படுகிறீர்கள், நான் குஜராத்தில் இருந்து வந்திருக்கிறேன், பாகிஸ்தான் இராணுவத்தினால் கடற்படையால் குஜராத் மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், உங்களுக்கும் எனக்கும் ஒரே வலி, நீங்கள் சந்திக்கும் பிரச்சனையும் நாங்கள் சந்திக்கும் பிரச்சனையும் ஒன்றுதான், எல்லையில் இராணுவ வீரர்களுக்கு கூட பாதுகாப்பில்லை. ஏன் தெரியுமா? பிரதமராக ஒரு வலிமையற்றவர் பொறுப்பில் இருக்கிறார். ஒரு வலிமையற்றவர் பொறுப்பில் இருப்பதனால் எல்லையில் இராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல், இராணுவ வீரர்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள், கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், ஆனால் மன்மோகன் சிங் பிரியாணி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் என்று இதே மண்ணில் நின்று கொண்டு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார். மன்மோகன் சிங் ஆட்சியிலாவது எல்லையில் இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள், ஆனால் இந்த மோடி ஆட்சியில் எல்லைக்கு உள்ளே, நாட்டுக்கு உள்ளே 350 கிலோ வெடிபொருட்களை பாதுகாப்பையெல்லாம் கடந்து எளிதாக கொண்டு வந்து வெடிக்க செய்து 40க்கும் மேற்பட்ட நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்களை படுகொலை செய்யப்படக்கூடிய அளவுக்கு மிக மோசமாக இந்தியாவின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்ப நாட்டை பாதுகாப்பதை பற்றி மோடி பேசலாமா? நாட்டை கார்ப்பரேட்டுகளுக்கு விற்றுவிட்டு மன்மோகன் சிங்கிற்கும் மோடிக்கும் அடிப்படையில் என்ன வேறுபாடு என்றால், சமூக வலைதளங்களில் அன்றைக்கே எழுதினார்கள், வெளிநாடுகளுக்கு மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது போவார், அவர் போகும்போது கார்ப்பரேட்டுகளை கூட அழைத்து போவார், அவர் போன பிறகு மோடி வந்தார், கார்ப்பரேட்டுகள் இவரை அழைத்து கொண்டு போகிறார்கள் என்று சொன்னார்கள். அவ்வளவுதான் வேறுபாடு. அந்த அளவுக்கு இன்றைக்கு கார்ப்பரேட்டுகளுக்கு எல்லா வகையிலும் இந்த மண்ணை அடகு வைக்கிற ஒரு நடவடிக்கையை மோடி அரசு மேற்கொண்டிருக்கிறது. மோடி அரசு பதவியேற்ற உடனேயே செய்த முதல் வேலை சுற்றுச்சூழல் விதிகளை திருத்தி, சட்டங்களை திருத்தி, சிங்கிள் விண்டோ சிஸ்டம் என்கிற அடிப்படையில் வெளிநாட்டிலிருந்து உள்நாட்டிற்கு வந்து இந்தியாவுக்கு வந்து தொழில் தொடங்க வேண்டும் என்றால் அங்கே போய் உரிமம் பெற வேண்டும், இங்கே போய் உரிமம் பெற வேண்டும், 10க்கும் மேற்பட்ட அலுவலகங்களுக்கு அலைய வேண்டும் என்கிற நிலை இருக்கக்கூடாது. அவர்கள் எல்லாரும் வந்து ஒரே இடத்தில் ஒரே விண்டோவில் அனுமதியை பெற்று செல்ல வேண்டும் என்பதற்காக, உரிமத்தை பெற வேண்டும் என்பதற்காக விதிகளையே திருத்தி சட்டத்தையே வளைத்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வைத்திருக்கிறார். அவர் எடுத்த நடவடிக்கை இந்த 5 ஆண்டு காலத்தில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை என்று ஒரு நடவடிக்கை எடுத்தார். 50 நாள் பொறுத்திருங்கள், 5 தலைமுறை வாழலாம் என்று ஒரு முழக்கத்தையும் சொன்னார். பண மதிப்பிழப்பு நடவடிக்கை ஒரு கசப்பான நடவடிக்கை தான், நீங்கள் வங்கி வாசலில் போய் காத்து கிடக்க வேண்டிய நிலை வரும் தான், நான் அதையெல்லாம் மறுக்கவில்லை, உங்கள் பணத்தை நீங்களே எடுக்க முடியாத நிலை வரும் தான், நான் மறுக்கவில்லை, எல்லாம் 50 நாளைக்குத்தான், பொறுத்து கொள்ளுங்கள், இது ஒரு கசப்பு மருந்து, 50 நாள் முடிந்த பிறகு இந்த நிலையில் ஒரு தலைகீழ் மாற்றம் வந்துவிடும், அப்படி வராவிட்டால் என்னை நீங்கள் உயிரோடு பொசுக்கலாம் என்கிற அளவுக்கு அவர் சவால் விட்டார். 50 நாள் கழிந்தது, 5 தலைமுறை வாழக்கூடிய அளவுக்கு நிலைமையும் வந்திருக்கிறது. யாருக்கு என்பதுதான் கேள்வி, யாருக்கு? 50 நாள் கழிந்த பிறகு அம்பானிக்கு 5 தலைமுறை அல்ல, 50 தலைமுறை வாழக்கூடிய அளவுக்கு நிலைமை உருவாகி இருக்கிறது. அதானிக்கு அந்த நிலைமை உருவாகி இருக்கிறது. நாம் அம்பானி வரை அதானி வரை செல்ல வேண்டாம், இங்கே இருக்கிற ஒரு சாதாரண பாமரனுக்குத்தான் வங்கி வாசலில் போய் நின்று ஒரு 2000 ரூபாய் புதுநோட்டு வாங்குவது சவாலாக இருந்தது. அவன் பணத்தை, அவன் சேமித்து வைத்திருந்த பணத்தை, அவன் வங்கி கணக்கில் வைத்திருந்த பணத்தை 2000 ரூபாய் ஒரு நோட்டு வாங்குவதற்கு அவன் சிரமப்பட்டான். வங்கி அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு வாத பிரதிவாதம் நடந்தது, சண்டை நடந்தது, வங்கியில் பூட்டை போட்டு பூட்டினார்கள். அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக கூடிய அளவுக்கு நிலைமை போனது. 1-2000 ரூபாய் நோட்டு அவன் பணம், வாங்க முடியாத நிலைமை இருந்தது. அதே காலகட்டத்தில் இங்கே சேகர் ரெட்டி என்பவருடைய வீட்டில் கைப்பற்றுகிறார்கள் 30 கோடிக்கு மேல் புதிய 2000 ரூபாய் நோட்டு. கருப்பு பணத்தை ஒழிப்பதற்குத்தான் இந்த நடவடிக்கை. இந்த 500, 1000 நோட்டுகளை வைத்து எல்லோரும் பதுக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த நோட்டுகளை ஒழித்து விட்டால், புதிய 2000 ரூபாய் நோட்டை தந்துவிட்டால் கருப்பு பணம் ஒழிந்துவிடும், கள்ளப்பணம் காணாமல் போகிவிடும், புதிய பொருளாதாரம் வந்துவிடும் என்று சொல்லி அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த 2000 ரூபாய் நோட்டு, அந்த சூட்டோடு, அச்சடித்த சூட்டோடு சேகர் ரெட்டி வீட்டிலிருந்து கோடான கோடி கைப்பற்றப்படுகிறது. இன்றைக்கு வரைக்கும் அந்த பணம் எப்படி சேகர் ரெட்டிக்கு வந்தது, என்ன அதில் யாருக்கெல்லாம் தலையீடு இருக்கிறது, எந்த விசாரணையும் கிடையாது, எந்த தெளிவும் நமக்கு தரப்படவில்லை. கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. சேகர் ரெட்டி என்பவர் ஒரு ஒப்பந்ததாரர், தமிழ்நாடு அரசினுடைய பொதுப்பணித்துறையில் ஒப்பந்தங்கள் எடுத்து வேலை பார்க்கிற, வேலையை செய்து கொடுக்கிற ஒரு ஒப்பந்ததாரர். சேகர் ரெட்டி வீட்டிலிருந்தே 30 கோடி ரூபாய் அளவுக்கு புதிய 2000 ரூபாய் நோட்டு பிடிக்கப்பட்டது என்று சொன்னால், அந்த சேகர் ரெட்டியின் வீட்டிலிருந்து வெறும் பணம் மட்டும் கைப்பற்றப்படவில்லை, கூடவே ஒரு டைரியும் கைப்பற்றப்பட்டது. அந்த டைரியில் வரவு செலவு முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த துறைக்கு பொறுப்பான அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், இன்றைக்கு வரை சேகர் ரெட்டி வீட்டுக்கு போன ரெய்டு ஓ பன்னீர்செல்வம் வீட்டுக்கு போகவில்லை. ஆர்கே நகர் தேர்தலை நிறுத்தினார்கள். விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை அமைச்சர் வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணத்தின் அடிப்படையில் நிறுத்தினார்கள். அந்த ஆவணத்தில் 89 கோடி ரூபாய் அளவுக்கு ஆர்கே நகர் தேர்தலில் பணப்பட்டுவாடா செய்வதற்கு இவர் இவருக்கு இவ்வளவு தொகை என்று பிரித்து ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த ஆவணத்தை கைப்பற்றி அதன் அடிப்படையில் தான் தேர்தலையே நிறுத்தினார்கள். விஜயபாஸ்கர் வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணத்தின் இடம்பெற்றிருக்கிற முதல் பெயர், இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் பெயர். விஜயபாஸ்கர் வீட்டுக்கு போன ரெய்டு அதன் தொடர்ச்சியாக எடப்பாடி வீட்டுக்கு போகவில்லை. அம்பானியிலிருந்து, அதானியிலிருந்து, சேகர் ரெட்டியிலிருந்து, ஓபிஎஸ்ஸிலிருந்து இபிஎஸ் வரை இங்கே அனைத்தையும் இயக்குவது ஆர்எஸ்எஸ் பாஜக என்கிற இந்த காவி கார்ப்பரேட் அரசியல் ஒன்றுக்கு ஒன்று கூட்டு. எனவே இதை நாம் மக்கள் மன்றத்தில் வைத்து அம்பலப்படுத்த வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக ஒன்றை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொன்னார்கள், தோழர் அருந்ததி ராய் உட்பட. இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்ஸையும் பாஜகவையும் வெறும் தேர்தலில் நின்று மட்டும் வீழ்த்தி விடலாம், மோடி வீட்டுக்கு போய் விடுவார், மோடியை ஒழித்து விட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்கிற ஒரு குறுகிய கணக்கோடு நாம் நின்றுவிடக்கூடாது. மோடி என்பவர் ஒரு மனிதர். இதற்கு முன்னால் அத்வானி இருந்தார், அதற்கு முன்னால் வாஜ்பாய் இருந்தார். மனிதர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு ஒரு யோகி வருவார், அல்லது இன்னொரு கேடி வருவார், யாரோ ஒருவர் அந்த இடத்தில் வந்து அமர்வார்கள். நபர்கள் அல்ல இங்கே பிரச்சனை, அவர்கள் தாங்கி நிற்கிற தத்துவம் தான் பிரச்சனை. அதைத்தான் இன்றைக்கு இந்த முழக்கம், இந்த பதாகை மிக தெளிவாக சொல்கிறது. ஆர்எஸ்எஸ் அந்த அளவுக்கு ஊடுருவி இருக்கிறது எல்லா தளத்திலும். ஆட்சி அகற்றி விடுவதன் மூலம் அவர்களை ஒட்டுமொத்தமாக நாம் வீழ்த்தி விடலாம் என்று மட்டும் நினைத்து விடக்கூடாது. அவர்கள் எல்லா தளங்களிலும் திட்டமிட்டு ஊடுருவி இருக்கிறார்கள். எத்தனையோ சம்பவங்கள், இந்த நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அதற்கு நமக்கு சாட்சியாக இருக்கிறது. அவ்வளவு எளிதில் அவர்களை நாம் வீழ்த்திவிட முடியாது. பண்பாட்டு தளத்தில் அதற்கான உரையாடலை நாம் நடத்த வேண்டியிருக்கிறது. வெகுமக்கள் பரப்பில் அதற்கான உரையாடலை நாம் நடத்த வேண்டியிருக்கிறது. காவி கார்ப்பரேட் என்று நாம் அடையாளப்படுத்தி இருக்கிறோம். பார்க்கிற மக்களுக்கு காவி என்று சொன்னவுடன் ஒட்டுமொத்தமாக இந்து மத நம்பிக்கை உள்ள எல்லோரையும் சொல்லுகிறார்களோ, காவி உடுத்தி வருகிற எல்லோரையும் சொல்லுகிறார்களோ என்கிற அந்த ஒரு எண்ணம் ஏற்பட்டுவிடக்கூடாது. நாம் எந்த காவிக்கு எதிரானவர்கள் என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு இடத்தில் நிற்கிறோம். குன்றக்குடி அடிகளாரும் காவி உடுத்தியிருக்கிறார், மதுரை ஆதீனமும் காவி உடுத்தியிருக்கிறார், சமத்துவத்தை போதித்த நாகர்கோவிலே வைகுண்டபதியில் இருக்கக்கூடிய சுவாமி பிரஜாபதி அடிகளாரும் காவி உடுத்தியிருக்கிறார். அவர்களெல்லாம் இங்கே சமூக இணக்கத்தை குலைக்கக்கூடிய எந்த வேலையும் செய்வதில்லை. அவர்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கை பரப்புவது, அதற்காக மடத்தை வைத்திருப்பது என்கிற அளவில் அவர்கள் நிற்கிறார்கள். ஆனால் இந்த காவி, நாம் இங்கே அடையாளப்படுத்தி இருக்கிற காவி, சமூகத்தை கூறு போடுகிற காவி, மக்களை கார்ப்பரேட்டுகளிடம் கொண்டு அடகு வைக்கிற காவி, இந்த நாட்டை காட்டி கொடுக்கிற காவி, அந்த காவியைத்தான் ஆர்எஸ்எஸ் தன்னுடைய கொடியாக தாங்கி நிற்கிறது. அந்த காவிக்கு எதிரான ஒரு போர் பிரகடனத்தை நாம் செய்திருக்கிறோம். அந்த காவியை மக்களிடம் கொண்டு இது எந்த காவி என்று தெளிவாக அடையாளப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அவர்கள் கடவுள்களை தூக்கி கொண்டு மக்களிடம் வருகிறார்கள், பிள்ளையாரை தூக்கி கொண்டு வருகிறார்கள். எந்தெந்த கடவுளிடம் மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று பார்த்து அந்த கடவுளை தூக்கி கொண்டு அந்த மக்களை அணிதிரட்டக்கூடிய ஒரு செயலை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களும் அந்த நம்பிக்கை என்ற அடிப்படையில் அவர்களோடு பயணிக்கக்கூடிய அவர்களினுடைய சதிக்கு தெரியாமலேயே பலியாகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இடத்தில் அந்த மக்களிடம் போய் நாம் வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் உழைக்கும் மக்கள். இந்துக்களை முன்னேற்றுவதற்காக கட்சி வைத்திருக்கிறோம், இந்துக்களின் நலன்தான் எங்களுடைய பிரதான கொள்கை என்று பாரதிய ஜனதா கட்சி பிரகடனம் செய்திருந்தாலும் இன்றைக்கு அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற எல்லா நடவடிக்கையாலும் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் பெரும்பான்மையான இந்து மக்கள் தான், இந்து மக்கள் தான். தஞ்சை மண்டலத்தில் இன்றைக்கு கஜா புயல் வீசிய போது அதனால் பாதிக்கப்பட்டு தெருவில் நிற்கதியாய் நின்றவர்கள், இன்றைக்கும் நின்று கொண்டிருப்பவர்கள் பெரும்பான்மை மக்கள் யார்? பெரும்பான்மை மக்கள் இந்து பட்டியலில் இருக்கக்கூடிய மக்கள் தான். இன்னும் சொல்ல போனால் இந்து மத நம்பிக்கை உள்ளவர்கள் தான். ஐயா கண்ணு தலைமையில் விவசாயிகள் போய் அம்மனமாக ஓடக்கூடிய அளவுக்கு, தலைநகரில் அம்மனமாக ஓடக்கூடிய அளவுக்கு, அதற்கு மேல் துறப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்கிற அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம், ஒரு எல்லை, அதற்கு மேல் ஒன்றுமில்லை, இருப்பது அந்த ஒரு கோவணம் மட்டும்தான். அதையும் கலட்டி போட்டுவிட்டு அப்படியாவது இந்த பிரதமர் நம்மை பார்க்க மாட்டாரா, அப்படியாவது இந்த தேசம் நம்மை நோக்கி பார்க்காதா, நம் பிரச்சனையை பற்றி கேட்காதா என்கிற அந்த விரக்தி போராட்டத்தை நடத்தினார்கள். திரும்பி கூட பார்க்கவில்லை மோடி, திரும்பி கூட பார்க்கவில்லை. யார் யாருக்கோ பார்ப்பதற்கு அனுமதி கொடுப்பவர், யார் யாருக்கோ நேரம் கொடுப்பவர். இந்த நாட்டினுடைய விவசாய பெருங்குடி மக்கள் எத்தனையோ வடிவங்களில் போராட்டத்தை நடத்திய போதும் என்ன என்று கூட ஏறெடுத்து பார்க்கவில்லை. கஜா புயல் மிகப்பெரிய அளவுக்கு கோரத்தாண்டவமாடி மக்களை நிர்மூலமாக்கிய பிறகு ஒரு ஆறுதல் வார்த்தை கூட அவரிடம் இருந்து இல்லை. வந்து மக்களிடம், மக்களுக்கு அரசு கொடுக்க வேண்டிய உரிய நிவாரணம் எதையும் தரவில்லை. ஆனால் தேர்தல் நெருங்குகிற வேளையில் ஒன்றுக்கு பலமுறை இதே தமிழ்நாட்டை நோக்கி அவர் வருகிறார். இதுதான் பாசிசம். மக்களின் பிரச்சனையை பற்றி அவர்கள் என்றைக்கும் கவலைப்பட மாட்டார்கள். அவர்கள் இந்து மக்களாகவே இருந்தாலும், அதனால் பாதிக்கப்பட்டு வீதியில் நிற்பவர்கள் பெரும்பாலான இந்து மக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அது நோக்கமல்ல. அவர்கள் காப்பாற்றுவது இந்து மக்களை அல்ல, அவர்கள் காப்பாற்றுவது இந்துத்துவ சனாதன பார்ப்பனிய பயங்கரவாத முதலாளிகளை. சங்கர்ராமனும் இந்துதானே, இன்னும் சொல்ல போனால் சங்கர்ராமனும் பார்ப்பனர் தானே. இன்றைக்கு அந்த கணவரை பறிகொடுத்து விட்டு நீதிமன்றத்திற்கு வழக்காடி கொண்டிருக்கிற அந்த சங்கர்ராமனுடைய மனைவி பத்மா, அவரும் ஒரு பார்ப்பன சமூகத்தவர் தானே, அவரும் இந்துதானே இவர்களினுடைய பார்வையில். ஆனால் ஹெச் ராஜா யாருக்காக பேசுகிறார்? இந்துக்காக பேசக்கூடியவர் யாருக்காக பேசுகிறார் அந்த இடத்தில்? அந்த இடத்தில் இரண்டு பேரும் பார்ப்பனர் என்பதற்காக அவர் பார்ப்பனர் என்ற அடிப்படையிலும் பார்க்கவில்லை, இந்து என்ற அடிப்படையிலும் பார்க்கவில்லை. அங்கே யார் அதில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பார்ப்பனர், யார் அதில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இந்து, யார் அதிகாரம் உள்ளவர், யார் சனாதன தர்மத்தை தாங்கி நிற்பவர் என்கிற அடிப்படையில் பார்த்து சங்கராச்சாரியின் பக்கம் நிற்கிறார்கள். சங்கர்ராமனை கைவிட்டு விட்டார்கள். இதுதான் ஃபாசிசம். சங்கர்ராமனுக்காக பேசி கொண்டிருப்பவர்கள் நாம் தான், அந்த இந்து மக்களுக்கும் பேசி கொண்டிருப்பவர் நாம் தான். இதைத்தான் இந்த மக்களிடம் போய் சொல்ல வேண்டும். இப்படி இந்த மக்களிடையே நல்லிணக்கத்தை குலைத்து, இந்த மக்கள் ஒற்றுமையாக வாழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக நல்லிணக்கத்தை குலைத்து, நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய எல்லா அடையாளங்களையும் சிதைத்து, அது காந்தி படுகொலையிலிருந்து கௌரி லங்கேஷ் படுகொலை வரை அதைத்தான் சொல்கிறார்கள். காந்திக்கு நம்பிக்கை உண்டு இந்து மதத்தின் மீது, கௌரி லங்கேஷுக்கு நம்பிக்கை இல்லை. 70 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த படுகொலை, 70 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது நடந்திருக்கிற படுகொலை என்று ரெண்டு படுகொலை. ஏன் குறிவைக்கப்படுகிறார்கள்? நம்பிக்கை இருப்பவனையும் குறிவைக்கிறது ஃபாசிசம், நம்பிக்கை இல்லாதவனையும் குறிவைக்கிறது ஃபாசிசம். ஏன்? காந்தியும் சரி கௌரி லங்கேஷும் சரி, இந்த மக்கள் மதத்தின் பெயரால் அடித்து கொள்ளக்கூடாது, நாட்டின் நலன் கருதி இந்த மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கிற கருத்தில் உடன்பாடு உடையவர்கள். காந்தி ஒரு இந்துத்துவவாதியாக இருந்தாலும் இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கிற ஆழமான ஒரு பிடிப்பு கொண்டவர், அதில் உறுதியாக இருந்தவர். எனவே அவர் ஹேராம் என்று உச்சரிக்கக்கூடியவராக இருந்தாலும், இந்துத்துவத்தை தாங்கிக் கொண்டவராக இருந்தாலும், அவரையும் போட்டுத் தள்ளக்கூடிய அளவுக்கு போகிறார்கள் என்றால் அவர்களுக்கு அங்கே ஒரு இந்துத்துவவாதி என்பதையும் தாண்டி இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பேசக்கூடிய ஒரு நடமாடும் சின்னமாக காந்தி இருக்கிறார் என்பதனால் போட்டு தள்ளினார்கள். கௌரி லங்கேஷ் அந்த நம்பிக்கையை மறுத்தவர் என்றாலும் அவரும் இந்த நல்லிணக்கம் தலைப்பதற்கு, இந்த நல்லிணக்கத்திற்கு இடையூறாக இருக்கக்கூடிய கார்பரேட்டுகளை காவிகளை அம்பலப்படுத்துவதற்கு தயங்காதவர் என்பதனால் அவரையும் போட்டு தள்ளுகிறார்கள். இன்னும் பல பெரிய பட்டியலோடு வந்திருக்கிறார்கள். இவர்களை நாம் அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு தேர்தல் நேரம் என்றாலும் மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் தேர்தல் சிந்தனையில் மூழ்கி கிடக்கிற ஒரு நேரம் என்றாலும் இவருக்கு ஓட்டு போடுங்கள், இவருக்கு ஓட்டு போடாதீர்கள் என்கிற அந்த வாதங்களை எல்லாம் தாண்டி இந்த நாட்டை ஆளக்கூடிய சக்திகள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களின் கையில் மீண்டும் அதிகாரம் போனால் அது எந்த நிலைக்கு இந்த நாட்டை கொண்டு தள்ளும் என்கிற தெளிவை ஏற்படுத்த வேண்டிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். எனவே இதையெல்லாம் உணர்ந்து காவி கார்ப்பரேட் ஃபாசிசத்தை என்னாலும் எதிர்ப்போம். இந்த மக்களை ஒற்றுமையாக வைப்பதற்கு, இந்த மக்களிடையே ஒற்றுமை நிலைத்திருப்பதற்கு, அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதற்கு, இந்த நாட்டின் வளங்கள் பாதுகாக்கப்படுவதற்கு தொடர்ந்து நாம் களத்தில் நிற்போம். மக்கள் அதிகாரம் அதை எப்போதும் தொடர்ந்து களத்தில் நின்று செய்கிறது என்கிற மகிழ்ச்சியும் பெருமையும் நமக்கு உண்டு. தூத்துக்குடியில் அந்த மக்கள் எழுச்சி ஏற்பட்டதென்றால் அதற்கு காரணம் மக்கள் அதிகாரம் அமைப்பு தான். எத்தனையோ போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, மக்கள் நடத்துகிறார்கள் தான், ஆனால் அந்த மக்களுக்கு அந்த போராட்டத்தை எப்படி நடத்த வேண்டும் என்கிற பயிற்சி முக்கியம். அந்த பயிற்சியை கொடுத்த அமைப்பு மக்கள் அதிகாரம் அமைப்பு. அதில் எந்த அதை வெளிப்படையாக சொல்வதற்கு நமக்கொன்றும் அச்சமில்லை. தூண்டினார்கள் தூண்டினார்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கூட எங்களுடைய தலைவர் சொன்னார், ஆமாம், மக்கள் அதிகாரம் தூண்டினார்கள் தான், உண்மையில் தான், தூண்டுவது தான் எங்கள் வேலை, மக்கள் அதிகாரத்தின் வேலை என்று சொன்னார். தூண்டுவது தான் நம்மள் வேலை. தூண்டிக்கொண்டு நாம் ஓடிவிடவில்லை. அங்கே 13 பேர் இறந்தார்கள் என்றால் அங்கே தமிழரசனும் மறைந்தார். தூண்டிவிட்டு அங்கிருந்து தப்புவதல்ல நம்முடைய வேலை. களத்தில் நின்றதை எதிர்கொண்டு நீ குண்டை போட்டால் அந்த குண்டை தாங்கிக் கொண்டு அங்கேயே களப்பலியாவதுதான் எங்கள் வேலை என்று நிரூபித்து காட்டினார்கள். தோழர் வாஞ்சிதானன் இன்றைக்கும் நீதிமன்றத்திற்கு வழக்கு கலைந்து கொண்டிருக்கிறார். களத்தில் இருந்து ஓடிவிடவில்லை, மக்களை முன்னே நிறுத்திவிட்டு பின்னை தப்பிவிடவில்லை. களத்தில் நின்று மக்களை வழிநடத்துவது, மக்களுக்கு உணர்வை ஊட்டுவது, விழிப்புணர்வை ஊட்டுவது என்பது நம்முடைய கடமை. அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் மக்கள் இன்றைக்கு பொதுவில் சொல்லப்படுகிற, ஊடகங்களால் பெரிதுபடுத்தப்படுகிற அந்த கருத்துக்களை மேலோட்டமாக பார்த்துவிட்டு நம்பக்கூடிய ஒரு பொது உளவியலில் இருப்பார்கள். அவர்களிடம் போய் இது எதனால் வருகிறது, இதற்கு பின்னணி என்ன, இது யாருக்கு பயன், இதனால் நமக்கு என்ன பிரச்சனை என்பதை விளக்கி சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் அதை விளங்கியவர்களுக்கு உண்டு. ஸ்டெர்லைட்டால் மக்களுக்கு பிரச்சனை, ஸ்டெர்லைட்டால் மக்களுக்கு கேடு, ஸ்டெர்லைட்டால் கார்ப்பரேட்டுகளுக்கு நன்மை, ஸ்டெர்லைட்டால் அரசை நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கு லாபம் என்று நமக்கு தெரிந்த உண்மையை அதை தெரியாத புரியாத மக்களுக்கு போய் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அதை தூண்டுவது என்று நீ எடுத்துக்கொண்டால் எடுத்துக்கொள், நாங்கள் தொடர்ந்து தூண்டுவோம், தொடர்ந்து தூண்டுவோம், மக்களிடம் போய் சொல்லுவோம். எனவே அந்த வேலையை நாம் எந்த அடக்குமுறை வந்தாலும் எதிர்த்து நின்று செய்வோம். இந்த மாநாட்டுக்கு கூட மிகப்பெரிய அளவுக்கு நெருக்கடியை கொடுத்தார்கள். மாநாட்டிற்கு நீங்கள் வர வேண்டும் என்று தோழர் ராஜ் அவர்கள் என்னை அழைத்து விட்டு சென்றார். 2 செய்தியை பார்க்கிறேன், மாநாட்டிற்கு தடை, காவல்துறை அனுமதி மறுப்பு என்று சொன்னார்கள். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். மக்கள் அதிகாரம் மிக சரியான திசையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இதைவிட வேறு என்ன சான்று வேண்டும்? எடப்பாடி கூட்டம் போட வேண்டும் என்றால் காவல்துறை உடனே அனுமதி கொடுத்துவிடும். OPS கூட்டம் போட வேண்டும் என்றால் காவல்துறை உடனே அனுமதி கொடுத்துவிடும். HRaja கூட்டம் போட வேண்டும் என்றால் காவல்துறை உடனே அனுமதி கொடுத்துவிடும். அந்த வரிசையில் நம்மையும் தப்பித்தவரை அவர்கள் சேர்த்துவிடக் கூடாது. அவர்களுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துவிட்டு நமக்கு அனுமதி மறுத்து நாம் போராடி அனுமதியை பெறுவதன் மூலம்தான் அவர்கள் வேறு நாம் வேறு என்கிற அந்த தெளிவு மக்களிடம் ஏற்படும். எனவே நாம் யார் என்பதை தொடர்ந்து அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிற காவல்துறைக்கும் அரசுக்கும் கூட நாம் நன்றி சொல்வோம். மக்களை இந்த வழியில் அணிதிரட்டுவோம். சனாதன பயங்கரவாதத்தை எதிர்ப்போம். புரட்சிகர ஜனநாயகத்தை கட்டி காப்போம், வெல்வோம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.